ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஆகவே இந்த தன்மாத்திரைகளை அவன் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகளின் மூலமாக இந்த பூதங்களையும் ஐம்பெரும் பூதங்களையும் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகள் சூட்சமானவைகள். அந்த தன்மாத்திரைகளில் இருந்து ஸ்தூல பூதங்களையும் அவன் படைத்திருக்கிறான். ஓசையிலிருந்து வானை படைத்தான். ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து வான் பருமையானது. ஊரு என்ற தன்மாத்திரையிலிருந்து அவன் காற்றை படைத்தான். ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பை படைத்தான். சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீரை படைத்தான். நாற்றம் என்ற தன்மாத்திரையிலிருந்து இந்த உலகம் மண்ணை படைத்தான். இப்ப 36 படத்து முடிஞ்சாச்சு. இறைவன் இந்த உலகத்திலே உயிர்களை வாழ அனுப்புகிறோம். நம்முடைய குழந்தையை வாழ அனுப்புகிறோம். எதுக்காக வாழ? நம்முடைய திருவடி பேச்சை அவன் அனுபவிக்க வேண்டும். அவன் இப்பொழுது அறியாமையில் கிடந்து கடுமையான துன்பத்தில் இருக்கிறான், நம்முடைய குழந்தை. இந்த குழந்தையை நாம் மீண்டும் நித்தியமான பேரானந்தத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பது அவருடைய கருணை. அதற்காக நமக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே படைத்து வைத்து அந்த அந்த படைத்த பொருள்களை அனுபவித்த நாம் அனுபவித்து நாம் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கான கருவிகளையும் நமக்கு கொடுத்து இந்த மண்ணுல கொண்டு சரியா பொருத்தி அமைச்சான். வேலை அவனுடைய வேலையை சரியா பொருத்தி பண்ணியிருக்கு. இப்ப நாம் தான் இந்த கருவிகளையும் தனு கரண புவன போகங்கள். இப்ப நான் சொன்னதெல்லாம் கரு கரண போகணும்னு இருக்கு. தனுன்னா நம்ம உடம்பு, கரணம்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகிய 4 அந்த கரணங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த வாழக்கூடிய உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சுக துக்க அனுபவங்கள் எல்லாத்தையும் கடைப்படுத்தி கரெக்டா கொண்டு வந்து புரிஞ்சு வச்சார். இனிமேல் சமத்து மகளே ஒன்று சமத்து இல்லையா? நம்ம தான் சமத்தா இருந்து இந்த உலகத்திலே ஞானத்தை அடைய வேண்டும். ஆக நான் படுத்தான் இந்த படைத்த இந்த பொருள்கள் அனைத்தும் நமக்கு பயன்படுவதற்காக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்வு. இன்னும் படைத்தவுடைய நோக்கம் இந்த உடம்புல எப்படியெல்லாம் இந்த கருவிகள் புகுந்திருக்கிறதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தால் மேலும் அவன் மேல நமக்கு அன்பு உண்டாகும். அவன் மேல மேலும் நாம் ஆர்வமையாக பக்தி நிறைந்தவர்களாக, அவனை தவிர வேற எதையும் நினைக்காத ஒரு மனிதர்களாக மாறிய முடியும். அதுக்காக தத்துவத்தை விவரமாக பயன்படுத்து. ஏனென்றால் இந்த தத்துவ கருவிகள் அனைத்தும் தடப்பொருள்கள். உயிருக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை. இந்த கருவியை பயன்படுத்தி நாம் இந்த உயிரானது இறைவனை சென்று அடைய வேண்டும். தடையாக இருப்பவர்கள் என்னென்ன, அதனுடைய இயல்பு என்னென்ன, அந்த தடையை எப்படி இறைவனுடைய துணையினால், குருநாதனுடைய துணையினால், இந்த பதி பார்த்த உண்மைகளை தெரிந்து கொள்வதனால் எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளும். இந்த இதுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானம் உலகத்தில் கிடையாது. இதுதான் விஞ்ஞானம்னா உயர்ந்த விஞ்ஞானம்ங்கிறது இதுதான். ஏனென்றால் இதுதான் உண்மையாக நாம் வந்த எதற்காக வந்திருக்கும் என்ற வாழ்வு, வாழ்வுடைய அடிப்படையில் நாம் சென்று அடையக்கூடிய குறிக்கோள், அனைத்தையும் முழுமையாக பார்த்து நம்மை அடைத்துச் செல்லக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்விக்கு நிகரான ஒரு அறிவியல் கல்வி உலகத்திலேயே இருக்க முடியாது. இந்த 36 தத்துவங்களும் நமக்கு எவ்வாறு உதவி பெறுகிறது என்பதை மிக சுருக்கமாக பார்த்துவிட்டேன். ஏன்னா இந்த ஒரு பாடல்ல அவ்வளவு கருத்துக்களையும், அதாவது இறைவன் 5 விதமான மலங்களின் மூலமாக, மலங்கள் அந்த 5 மலங்களையும் இதை பார்க்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்ப எப்படி தோற்றுவித்தானோ அப்படி பார்த்து வந்திருக்கிறோம். கடைசியில் மண்ணாகிய தத்துவம், மண்ணிலிருந்து வந்து ஆரம்பித்து மேல போகலாம். இந்த பிருத்திவி தத்துவம், இந்த மண் தத்துவம் இருக்கிறது, இது வலிமையுடையதாக இருக்கிறது. நம்ம நிக்கிறோம் போத போதும் சேர்த்துக்கூடியா இருந்ததுன்னா நம்ம இருக்க முடியுமா? இல்ல நம்ம வந்து பயிர்களை எல்லாம் இதை வளர்க்க முடியுமா? அப்படி இருந்ததுன்னா ஆகவே இதை திண்மையுடையதாக செய்திருக்கிறான். நிலைத்து இந்த உலகத்திலே வாழும்படியாக இதை செய்திருக்கிறான். பல பொருள்கள் இதுதான், இந்த பூமி தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பொருள்களையும் தாங்கிக் கொண்டிருப்பதற்காக, தாங்குவதற்காக இதை உறுதியாக படைத்திருக்கிறான். இந்த பூமி தான் உயிர்களுக்கு உணவுப் பொருளை தருகிறது. அதோடு கூட உடம்பிலே மண்ணினுடைய அம்சம் இருக்கிறது. என்னென்னு கேட்டீங்கன்னா எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. இந்த பிருத்திவி தத்துவம் உடம்புல அப்படியெல்லாம் கெட்டி பொருள்களாக எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. இப்படி நமக்கு உடலிலே மண் தத்துவம் உதவுகிறது, வெளியிலே நம்மை தாங்குகிறது, உணவுப் பொருள்களை நமக்கு தருகிறது, இன்னும் பல்வேறு வகையில் நமக்கு பயன்படும். அடுத்தது தண்ணீர், அது அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை பிரிதின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உதவியை நம்ம அளவிட முடியாது. நீரினுடைய உதவிய, நீரின்றி அமையாது உலகு, நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது குளிர்ச்சியை தருகிறது, பொருள்களை பதப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் உயிர்களுக்கு அது உணவுப் பொருளை தயாரிப்பதற்கும் இப்படி பல்வேறு வகைகளில் உதவுகிறது. இதை விரிவா நம்ம வந்து இங்க இருக்க நான் சுருக்கமா தான் சொல்றேன், நீங்க இன்னும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை விரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட இது உடலிலே சிறுநீராக தண்ணீருடைய தன்மை, ரத்தம், குருதி, வியர்வை, தளி, சுக்கிலம், துரோணிதம், இப்படி பல்வேறு பொருளாக உடலிலே அமைந்திருக்கு. தண்ணீர் தத்துவம் உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பகுதி என்னவா இருக்கும், தண்ணீரா தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது நெருப்பு, தேயு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இது கலை சொல். இந்த நெருப்பு உடம்புல வெப்பத்தை தருகிறது, உடம்புல சூடு இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு சூடு இல்லைன்னா திருட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. இந்த பொருள்களை எல்லாம் உருக்கி உருக்கி ஒன்று கொடுத்துவதற்கு பயன்படுகிறது. நம்ம எல்லாம் பொருள்களை சமைத்துதான் சாப்பிடுறோம், இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. இப்படி சமைத்து இப்படி பல்வேறு பயன்கள் நெருப்பினால இருக்கு. நம்ம அது பருமையா இருக்கிற விஷயம், அதனால நல்லா நம்ம நம்முடைய அனுபவத்திலேயே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட இதயத்தில் வெப்பம், நெஞ்சு சூடுதான் பாடுறாமா, இதயத்தில் வெப்பம். அப்புறம் நம்ம சாப்பிடுறதெல்லாம் தெரிக்கணுமா இல்லையா, பசி தீ. கண்களிலே வெப்பம், உடம்பு சூடு, உடம்பு முழுதும் சூடு, தலையில சூடு இருக்கான்னு பாருங்க, தலை சூடு. இப்படி உடம்பிலே பல்வேறு பகுதிகளில் இது இருந்து நம்முடைய உடம்பை இது பாதுகாக்கிறது. அதற்காக இந்த நெருப்பாய தத்துவத்தை எரிய வைத்திருக்கிறோம். அடுத்தது காற்று, வாயு தத்துவம். காற்று இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாம கூட நம்ம இருக்கலாம், காற்று இல்லாம இருக்க முடியுமா? இறைவனுடைய கருணையை இப்படி அலசியலித்து பார்க்கணும், எப்படி கடவுள் நம்மளை வந்து பக்குவப்படுத்திருக்கிறார்னு. ஏதோ நம்மளே காட்ட படைச்சது மாதிரி நம்ம என்ன பண்றோம், தண்ணீரை படைச்சது போல தண்ணீர் பாட்டு நடிச்சு விலைக்கு வித்துட்டு இருக்கோம். எல்லாம் இறைவனுடைய, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் தண்ணீர் பந்தல், நல்ல குளிர்ந்த தண்ணீரை கொடுப்பாங்க, சாப்பாடு கூட இலவசமாக போடுவார்கள், சின்னையில நம்ம படுத்திருக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாயு தத்துவம், அது இடையறாது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தடப்பொருள்களை எல்லாம் திரட்டுது, உண்ணு கூட்டுது, அப்புறம் இல பொருள்களை பிரிக்குது. அனைத்து உயிர்களும் சுவாசிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. இது உடம்புல 10 விதமான வாயுக்களாக செயல்படுகிறது. வாயுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், காற்றுன்னு எடுத்துக்கிறோம், ஆனா உடம்புல செயல்படும் பொழுது இது 10 விதமாக செயல்படுகிறது. அது என்னென்ன 10 விதம் நம்ம யோசனை பண்ணிருக்கோமா அப்படின்னா, 10 விதங்களில் பிராணன் அதான் முக்கியமான காற்று. நம்ம ஒரே ஒரு பிராணவாயு மட்டும் சொல்லுவோம். இந்த பிராணவாயு இதயஸ்தானத்திலிருந்து மூக்கின் வழியாக மேல் நோக்கி, அப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி இது சஞ்சரிக்கிறது. இதனுடைய பணிகள், ரெண்டு பணிகள், என்னென்ன பணிகள்னா, பிராணவாயுனால பசிதாகங்கள் உருவாக்கும். பிராணவாயுங்களா பசிதாகம் நமக்கு வராது. நம்ம நினைச்சிட்டு பசி தானா வருது, சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போயிடுது பசி வந்துருதுன்னு, ஆனால் அதை செய்வது பிராணவாயு. கடவுள் 10 விதமான தசவாயுக்கள் உடம்புல ஏகி கொண்டிருக்கின்றன. உண்ட உணவை தெரிக்க செய்வதும் பிராணவாயு. இது மாதிரி 10 விதமான வாயுக்கள், ஒன்னு பிராணவாயு, ரெண்டாவது அபானன், இது இயங்கக்கூடிய இடம் மலவாய் குதம் அப்படிங்கிற இடத்துல இயங்குது இது. அப்புறம் பிறப்பு இருப்பிலை கருவாயிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றி என்று இயக்கம் அவான வாயு. அது உடலிலே இருக்கின்ற கழிவுகளை அதன் மூலமாக வெளியேற்றுகிறது. அந்த அபானன் என்கிற காற்று மூலமா இருப்பதனாலதான் வெளியேறுகிறது, இல்லைன்னு தானா அது வெளியேற முடியாது. அப்போ இந்த 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 உடலில் இருக்க கழிவுகள், சிறுநீர், மலம், இதெல்லாம் வெளியேற்றணும்னா அந்த அபானன் என்ற வாயு செயல்பட வேண்டும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா நம்ம எங்க போயிடுவோம், மருத்துவமனைக்கு போய் படுத்துருவோம் இல்லையா. அது தானா இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியல, கடவுள் அந்த உதவியை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், தெரியல. அடுத்தது உடல், நாம் குழந்தை பேச்சிற்காக உடலில் இருந்து சுரக்கின்ற சுக்கிலம், துரோணிதம் ஆகியவர்களை வெளியுறவு செய்வதற்கும் இந்த கருவிகள் பயன்படுகின்றன. இது வந்து அபான வாயுனால ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்தது தியானம். இந்த தியானம்னா வியாபித்திருத்தல், உடம்பு பூரா இந்த வியாபித்து இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் இதுக்கு தியானம் என்று நாம் பெயர் சொல்லுகின்றோம். இது ஒரு உடம்புற வியாபிச்சு இருக்கிறதுனால ஏதாவது அப்படி தொட்டுதுன்னா உடற்சி நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாகிறது காரணமா இருக்கிறது இந்த தியானம் என்ற இந்த காற்று உடம்புல சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. ராத்திரில யாராவது மேல விழுந்தா கூட எழுதி பாக்குறமா இல்லையா? அப்போ அது அப்ப செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்புறம் உண்ட உணவு செரிமானமான பிறகு அதனுடைய சத்தை உடம்பினுடைய எல்லா செல்களுக்கும் கொண்டு செல்வது இந்த வியானன் என்ற இந்த சாட்சி. உடம்புல இருக்கிற சத்து ஒரு இடத்துல வயிற்றுலதான் தெரிக்குது, சத்து அங்கேயே தங்கிடுச்சுன்னா அந்த இரத்த ஓட்டத்தின் மூலமாக உடம்பு பூரா செல்வதற்கு அந்த காற்று வியானம் என்ற காற்று உதவுகிறது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது. கடவுள் இந்த தத்துவங்களை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கார். தத்துவம் 36, தாத்துவிகங்கள் தத்துவத்திலிருந்து தோன்றியவைகள் 60, ஆக மொத்தம் 96. 96 தத்துவங்கள் ஏதான் திருமூல சொல்லுகின்றார், 30, 30, 36 செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். எத்தனை பேர் வாசிக்கிறாங்க இவர? 96, 30, 30, 36 செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். செப்பமாக செய்யப்பட்ட இந்த கோயிலே உடம்பாகிய கோயிலே வாழ்வர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்தபின், செப்ப மதிலுடை கோயில் சிதைந்தபின், எப்பொழுது இந்த 96 பேரும் குடியிருக்கிற அந்த கோயில் சிதைகிறதோ அப்பொழுது ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. இதுல உள்ள தத்துவம் இறைவனால் கொடுக்கப்பட்ட தத்துவம்னா ஓட்டமா ஒளிமை எங்கிருந்து இருந்து அங்கே சேர்ந்து போயிடும். ஒன்னும் அழியாது, நம்ம உடம்பு கூட அழியாது. மீண்டும் எதில் இருந்தெல்லாம் அவை தோன்றியவர்களோ அவைகளிலே சென்று போய்விடும். அடுத்தது உதானன் என்ற காற்று. இந்த உதானன் என்ற காற்றினுடைய இருப்பிடம் தொண்டை. இது ஹிருதயஸ்தானத்திலிருந்து தொண்டைக்கு வரும். இந்த வாக்கு வரும்பொழுது வருது. ஒரு நம்ம நம்ம சொல்லு வருதுன்னா ஒவ்வொரு காற்றிலிருந்து தள்ளி வெளியில வாயில கொண்டு வந்து விடுது. பிராணவாயுனாலே இந்த இந்த தொண்டையில இருக்கின்ற உதானன் என்ற காற்று இங்கே கொண்டு வந்து சொல்ல வைக்குது. இந்த சொல்லு வெளியில வரணும்னு சொன்னா உடனே பிராணன் என்ற காற்றின் மூலமாக பல்லு நாக்கு அண்ணம் இவைகளில் பட்டு சிதறி அது வெளியில வந்து உங்களுக்கு காது விழுது. என்னென்ன மெக்கானிசம் உள்ள வேலை செய்யுது நமக்கு தெரியாது, நமக்கு என்ன தெரியாது. பசிது சோற திங்கிறோம், ருசியா சாப்பிடுறோம், வயிற்றுக்குள்ள போகுது, அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. ஆனால் இறைவன் அற்புதமான ஒரு கருவியை நம்மகிட்ட கையில கொடுத்துருக்கிறான், சிறப்பாக கொடுத்துருக்கிறான், ஞானத்தை அடைவதற்காக இதை கொடுத்திருக்கிறான். இந்த கருவி எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அமைப்பையும் உற்பத்தியும் நம்ம பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய பெருமையும் நமக்கு நல்லா விளங்கும். இந்த தொண்டையில இருந்து இந்த உதாரணம் என்ற இந்த காற்றானது நம்ம உணவை விழுங்குவதற்கும், நம்ம எதுவும் முயற்சியில விழுங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உமிழ்நீர், நாம் போட்ட சாப்பாடு, இதெல்லாம் விழுங்குவதற்கு தொண்டையில இருந்து இதுவாக செயல்பட வேண்டும். இந்த காற்று மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு வச்சுங்க, அது வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுங்க, வாயில போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் இருக்கும். இந்த இடத்துல இருந்து உள்ள போகணும்னா அந்த உதாரணம் என்ற காற்று தொண்டைக்குள்ள இருந்து செயல்பட்டாக வேண்டும். உமிழ்நீர் அங்கிருந்து செயல்பட்டார். அப்புறம் நல்லா பேசணும்னா இந்த உதாரணம் என்ற காற்று, இந்த ஓக்கல் லோக்கல் காற்றுல இங்க இருக்கணும். இல்லாவிட்டால் உதாரணம் என்ற காற்று செயல்படாவிட்டால் சொல்லு இங்கே சிக்கிட்டு நிற்கும், வெளியில வராது, வராது. சுண்டையில இருக்கும், வெளியில வராது, வராது. தூங்கும் போது இந்த உதாரணம் என்ற காற்று 5 புலன்களையும் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறது. அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு தெரிஞ்சு பாருங்க. அப்புறம் விடுத்த உடனே 5 புலன்களையும் அதனுடைய வேலையில இயங்க செய்வது இந்த உதாரணம் என்ற காற்று. எவ்வளவு காரியம் பண்ணுது பாருங்க. அதுக்கு அடுத்து சமானன் என்ற காற்று. என்னுடைய இருப்பிடம் நாபி, கொப்புதான் இருக்கும், செயல்படும். இதனுடைய காரியம் என்ன தெரியுமா, இந்த தசவாயுகளை மீது 9 வாயுக்களும் சரியா வேலை செய்யாதான் அப்படி நின்று அப்படி பார்க்கும் தூக்கிரை பண்ணும். இருந்து இந்த ஹோட்டல்ல பரிமாறும் பொழுது பக்கத்துல ஒருத்தர் நின்று பாக்குறாரு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சரியா இருக்கான், அங்க சாம்பார் கொண்டு போ, இங்க சாதம் கொண்டு போ அப்படிங்கிறாரு இல்லையா, அது மாதிரி இது நிற்கும். சமநிலையை சீராக பராமரிப்பது இதனுடைய வேலை. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன, சமானன். இந்த அன்னசாரத்தை, அன்னத்தினுடைய சாரம், அதாவது சாப்பிடுற சாப்பாட்டு சாப்பிடுற எல்லாமே அன்னம் தான். அந்த அன்னத்தினுடைய சாரத்தை உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகள் எல்லாவற்றுக்கும் அனுப்புவது இந்த சமானன் தான். சமான வாயு இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் இந்த இது போய் சேராது. தபால் போட்டியில கொண்டு போய் போட்டா கார்ட பெங்களூரோ அமெரிக்காவோ டெல்லியோ எங்கேயோ போயிடுது இல்லையா, அது மாதிரி. இது ஒரு உடலை வளர்க்கின்ற ஒரு வாயு, சமானன் வாயு. அடுத்தது நாகன். நாகன் வந்து கண்ணு, கண்ணு சுத்தி செயல்படக்கூடியது, கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். அப்புறம் இதுவே வந்து கண்டத்துல போய் நின்றுட்டு அதே கொஞ்சம் இடம் மாறி நின்றுட்டு தொண்டையில இருந்து கொண்டு வாஞ்சியை உண்டு பண்ணும். நமக்கு ஒவ்வாத பொருள் வைக்கக்குள்ள போச்சுன்னா அந்த வாசனையிலேயே ஒவ்வாத பொருள் இருக்கு. கடவுள் வந்து நம்ம சேர்ந்து விளக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சில பொருள் எனக்கு பிடிக்காது வேண்டாம், இது என்னமோ ஒரு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்றமா இல்லையா. அப்போ கண்டத்திலிருந்து வாந்தி உண்டு பண்ணும், சோம்பல் திமிரல் அப்படி உடம்பு முடியாமல் அப்படி முக்கிறோம் இல்லையா, இது எல்லாவற்றுக்கும் இந்த நாகம் என்பதுதான் காரணமாக அமைகிறது. அடுத்தது கூர்மன் என்ற வாய், அது கண்ணிலிருந்து செயல்படுகிறது, கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். இந்த கூர்மன் என்பது கண் இமைகளை இமைக்க செய்வது, பாருங்க அது ஒரு வேலை, பார்வையாற்றல் கண்ணை சுத்தி அமைந்திருப்பது, அதன் அடுத்தது கண் இமைகளை இமைக்க செய்வது, மூடுதல் திறத்தல் கண்ணை இமைத்தல், இது கூர்மனுடைய செயல்கள். அப்புறம் உடம்புல மயிர் கூச்செறிதல், உடம்பு செலுத்து போச்சு நமக்கு செலுத்து போயிடுது. அப்புறம் சிரிப்பு, முகம் லட்சணமா இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக அமைவது கூர்மன் என்ற இந்த வாயு. அதுக்கு அடுத்து சிறுகரன், இது உடம்புல ஏதாவது அந்நிய பொருள் உள்ள பெருந்து வச்சுங்க, நம்ம என்ன பண்ணோம், தும்மோம், மூக்கில் உள்ள பெருந்து வச்சு அப்ப தும்மோம், தேவையில்லாத பொருள்கள், அப்ப இந்த தும்மலை உருவாக்குவது சிறுகரன். வெளியிலிருந்து மூக்கில் நுழையும் தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் கிருமிகள் உடலில் நுழைந்து நோய்களை உண்டு பண்ணாமல் இந்த கிருகரனானது தும்மலை உண்டு பண்ணி அவைகளை வெளியேற்றுகிறது. இந்த கிருகரன் சரியா வேலை செய்யலன்னா காட்டில் இருந்து பரவுகின்ற நோய் அனைத்தும் நமக்கு வந்துடும், நிறைய பரவிட்டு இருக்கு, வராம தடுத்துட்டு எது இருக்க கிருகரன் என்ற வாயு, அது தடுக்கலன்னா இன்னைக்கே நமக்கு ஏதாவது நோய் வரணும் வந்துடும். அடுத்தது தேவதத்தன், உயிரினுடைய உடம்புல இருக்கிற அமைப்புல பல்வேறு வகையான நிகழ்வுகள் நிகழ்கிறது, நம்ம கொட்டாய் வர்றோம் வகுப்புலயே உட்காந்து இருக்கும் பொழுது பாடம் ரொம்ப புரியலன்னா நமக்கு என்ன வரும், கொட்டாய் வந்துடும், ஆக்சிஜன் சரியா போகல கொட்டாய் வந்துடும். விக்கல் ஆகிய ரெண்டு காரியமும் தேவதத்தன் என்ற வாயுவினால் உருவாக்கப்படுகிறது. மூளையுடைய மூளை சரியா இயங்குவதற்கு, தெளிவாக இயங்குவதற்கு இந்த தேவதத்தன் பயன்படுகிறது, அதுக்கு அது முக்கியமான பங்கு மூளை செயல்படுறதுக்குதான். அதுக்கு அடுத்தது பத்தாவது வாயு, தச வாயுல பத்தாவது வாயு தனஞ்சயன். இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் ஒன்பது வாயும் வேணும், பிராணன் உட்பட வேணும், இந்த தனஞ்சயன் என்ற காற்று மட்டும் உடம்புல இருக்கும், அது எத்தனை நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணுகளை ஒரு செய்தி நம்ம பத்திரிகைகளை பார்த்தோம், ஒருத்தரை கொண்டுட்டு போய் இறந்து போயிட்டாரு, ஒரு நாள் வீட்டுல போட்டு இருந்து எல்லாம் அழுது ஆடவாரம் பண்ணதெல்லாம் படுத்து இருந்தாரு, அவரு செத்தும் போயிட்டாரு, கொண்டு போய் மயானத்தை கொண்டு போய் அந்த பாடையை இறங்கணும்னு அவர் உயிர் வந்துச்சு. அண்மையில ஒரு பத்திரிகை கூட எடுத்து வந்துருக்கலாம் போட்டாரு, அது எங்க இருந்தது, எல்லா வாயுக்களும் போய் அந்த மூன்று நாள் வரையிலும் உயிரை புடிச்சு வச்சிருந்த அந்த தனஞ்சயன் என்ற வாயு. ஆகவே உடலிலே, அதனாலதான் வீட்டுல மூன்று நாள் கழிஞ்சு மூன்று நாள்ல ஒரு கிரியை எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மூன்று நாள்ல அந்த உயிர் போகுதுங்கிறதுனாலதான் அந்த கிரியை செய்கிறோம். ஆகவே இந்த இப்படி தத்த வாயுக்களாக ஒரு வாயு காற்றாகிய ஒரு தத்துவம், இப்ப நம்ம வந்து பஞ்சபூதங்கள காற்றாகிய தத்துவம் நாலாவது தத்துவம் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஆகாயம், ஆகாயம் வெட்ட வழியாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன்கள், பிறவியுள்ள விண்மீன்கள், சூரிய மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள், அண்டண்டங்கள், புவனங்கள் எல்லாம் உலகத்துல விரிந்து பறந்த இடத்துல எல்லாம் இருக்கின்றன, அவைகளெல்லாம் சுழந்து கொண்டு இருக்கின்றன, ஒன்னு ஒண்ணு இடிச்சுக்காம அவ்வளவுக்கு இடம் கொடுத்திருப்பது பௌதீக ஆகாயம். சித்தாகாசம் என்பது சிவபெருமான் அண்ட பெருவழியில் அவன் நடனமாடுகின்ற அந்த இடம், இந்த ஜட ஆகாசமே விளங்கிருக்கு. ஆகவே இங்குதான் எல்லா விதமான பொருள்களிடமும் இருக்கிறது, அதுக்கெல்லாம் இடம் தந்திருப்பது. இது உடம்பிலே பத்து நாடிகள், எப்படி தச வாயுக்கள் உடம்பிலே இடம்பெற்றிருக்கணும், அப்படி பத்து நாடிகள் முக்கியமான நாடிகள் இவைகள், அத்தி, அலம்புடை, இடைகலை, திங்கலை, சுழுமுனை, காந்தாரி, குருதை, சங்கினி, சிகுவை, குருடன், அப்படி பத்து நாடிகளாக உடலிலே அமைந்து பல்வேறு காரியங்களை இவைகள் உடலிலே நாடிகளாக இருந்து செயல்படுகிறது. நாம் இதுவரையும் தத்துவங்களுடைய தோற்றம் பார்த்துட்டு தத்துவங்களுடைய பயன்பாடுகள், தத்துவம் நமக்கு தத்துவங்களால அந்த கருவிகள், தத்துவம்னா அந்த இடத்துல நம்முடைய சரீரத்தில கருவிகள், இந்த கருவிகள் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது, கடவுள் நிறைய பொருளை படிச்சு வச்சிருக்காரு நமக்கு வேணும் இல்லையா, அதனால நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக தன்மாத்திரைகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல மகாபூதங்கள், அஞ்சு பூதங்களை பார்த்தோம், பஞ்சபூதங்கள்னு சொல்ல முடியாது மகாபூதங்கள், அது எப்படி நமக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுவதற்கு காரணமான சூட்சமான சக்திகள், அஞ்சு சக்திகள் இருக்கின்றன, அவைகளைத்தான் நாம் என்ன சொல்றோம், தன்மாத்திரைகள். அது தன்னுடைய குணங்களை, அது தன்னை தன்னிடம் அந்த குணங்களை எல்லாம் பொதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பொருள்கள், அவை நாற்றம், முதல்ல நாற்றம், அதை கலைச்சொல் என்ன சொல்லுவாங்க, கந்தம் என்று சொல்லுவாங்க. இது மண்ணினுடைய குணமாக இருக்கிறது. அந்த மனம், அந்த நாற்றம் அப்படிங்கறதுல இருந்தா மண் தோண்டி இருக்கிறது. அதனால மண் வாசனை அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, மண் வாசனை அப்படின்னு. மண்ணுக்குதான் வாசனை உண்டு. அந்த மண்ணிலே இருக்கின்ற வாசனை தான் ஒவ்வொரு செடிகளின் மூலமாக வெளிவருகிறது. மண்ணிலே தான் ரோஜாவுடைய வாசனை இருக்கிறது. எதுவும் இல்லாதது தோன்றாது, உள்ள பொருள்தான் தோன்றும். மண்ணிலே அந்த ரோஜாவுடைய வாசனை இருப்பதை அந்த ரோஜா செடி வெளியே கொண்டு வருகிறது, மல்லிகை செடி வெளியே கொண்டு வருகிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த நாற்றம் மண்ணினுடைய குணமாக இருக்கிறது. உயிர்களுக்கு மணக்கும் உணர்வை ஏற்படுத்துகிறது. அங்க மண்ணிலையும் அந்த தன்மாத்திரையே அந்த வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை நுகர்ந்து நாம அனுபவிக்கக்கூடிய தன்மையை கடவுள் எங்க வச்சிருக்காரு? ஆமா, ரெண்டு இடத்துலயும் வைக்கணும். இங்கே அந்த வாசனை உணர்கின்ற குணத்தை வச்சு மண்ணில அந்த வாசனை இல்லாவிட்டால் பார்த்து தெரியாது. அங்க இல்லாம இருந்து இங்க மட்டும் இருந்தாலும் நமக்கு தெரிய போறதில்ல. அதனால இந்த குணத்தை ரெண்டு இடத்திலும் இறைவன் வைத்திருக்கிறான் தன்மாத்திரைகளை. அடுத்தது சுவை. அந்த சுவையாக சுவை, அது சுவையை வந்து ரசம் அப்படின்னு கலை சொல்லால சொல்லலாம். அது நீதியுடைய குணம். எந்த பொருளையும் இப்படி கெட்டியா நாக்கல வைங்க, சுவைக்குமா? சுவைக்கும், சுவைக்காது. ஒரு கல்கண்டையும் எடுத்து இப்படி கெட்டியா வச்சாலும் அது சுவைக்காது. அதுல இருந்து நாக்கிலிருந்து நீர் ஊறி அந்த கல்கண்ல கலந்து அந்த நீரின் மூலமாகத்தான் நான் சுவையை அனுபவிக்க முடியும். எல்லா பொருளையும் பார்த்தீங்க. அப்ப நீரின் குணமாக இருந்து உயிருக்கு சுவைக்குங்க உணர்வை ஏற்படுத்துகிறது. எது, எந்த தன்மாத்திரை? சுவை என்ற தன்மாத்திரை. அதுக்கு அடுத்தது ஒளி. இந்த தன்மாத்திரை நமக்கு ரூப உணர்ச்சி, உருவத்தினுடைய உணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. நெருப்பினுடைய குணமாக இருக்கிறது. உயிருக்கு உருவத்தை கண்டு அதை சுட்டி எறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. இது ஒளியினுடைய குணம், வடிவத்தை பார்க்கிறது. அடுத்தது ஒரு வடிவம் நமக்கு தெரிகிறது அப்படின்னா அந்த நெருப்பாகிய குணம் அதுல இருக்கிறதுனாலதான். வெளிச்சம், ஊறு, பரிசம், இது காற்றினுடைய குணம். காற்று மேலப்பட்டதுன்னா பரிசு உணர்ச்சி ஏற்படுதா இல்லையா, காற்றினுடைய குணம். இந்த பொருள்கள் தொட்டு உணரக்கூடிய உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நம்ம பொருளை தொட்டு உணர்ற மாதிரி சூடா இருக்கு, இது ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த தொட்டு உணரக்கூடிய உணர்வை நமக்கு தரக்கூடிய தன்மா தெரியாது. அது காற்றிலும் இருக்கிறது, நம்ம உடம்புலயும், உடம்பு பூரா பரவி இருக்கிறது தொட்டு உணர்ச்சி. அடுத்தது ஓசை, சப்தம், இது ஆகாயத்தினுடைய குணம். அதிலிருந்து செய்திகளை கேட்டு உணரும் அதுக்கு கருவியது காது. இப்போ ஐந்து தன்மாத்திரைகளும் இவ்வாறு இருந்து உடலுக்கு உதவி செய்கின்றன. அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தன்மாத்திரைகள் அதுக்கு அடுத்தபடியாக சத்துவ குண அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய ஆறு கருவிகள். என்னென்ன கருவிகள்? மனம், மனம். அதுக்கு அடுத்தது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய். அப்புறம் சாத்விக அகங்காரத்திலிருந்து, அதாவது சாத்விகம், சாத்விகம் அப்படிங்கிறது ஒரு கலை சொல் இருக்கிறது. அது சைத்தத அகங்காரம். நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். அந்த அவங்க எடுத்து அந்த மாதிரி அந்த தாள் ஒன்று கொடுத்தோம், அதுல பார்த்தா தெரியும், சைத்தத அகங்காரம். அதிலிருந்து மனம் என்ற அந்த கரணம் வருகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுகிறது. மூக்கு, மூக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? வாசனையை நுகர்ந்து கொள்வதற்காக. பழங்காலத்துல பிராணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசனை மூலமா தான் அவருடைய உணவு பொருளையை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப மூக்கு மண்ணினுடைய குணம், மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு வாசனை, அதை உணரக்கூடிய ஆற்றல் எங்க இருக்கு? மூக்குல இருக்கு. மனக்கும் உணர்வுக்கு இடமாக இருந்து இது உயிருக்கு உதவுகிறது, மனத்தை அறிய உதவுகிறது. வாய், நாக்கு, நாக்கு சுவைக்கிறது. அப்ப என்ன எதனுடைய குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? நீரினுடைய குணம். அப்ப சுவை உணர்வுக்கு இடமாக இருந்து உயிர்க்கு சுவைப்பதற்கு உதவுகிறது அந்த வாய். அப்புறம் கண்ணு, உருவத்தை கண்டு அறிவதற்கு இடமாக இருக்கிறது. இது இதனுடைய நெருப்பினுடைய குணம், நெருப்பினுடைய குணம். அப்புறம் அடுத்தது பரித்தம், மெய், உடம்பு, உடம்பு பூரா தொடர்ச்சி மெய். இது காற்றினுடைய குணமாக இருந்து உயிருக்கு பொருள்களை தொட்டு உணர்வதற்கு உதவுகிறது. செவி, இது ஆகாயத்தினுடைய குணம். ஆகாயத்தின் குணமாக இருந்து செய்திகளை கேட்டு உணரும் வரியை நமக்கு உயிருக்கு தருகிறது. அப்ப காது என்ற கருவி இறைவன் கொடுத்திருப்பதனால கேட்டு உணர்கின்ற காது என்பது கருவிதான். இதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, அது கேட்டு உணர்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல இறைவன் நமக்கு வைக்காவிட்டால் காதுனால கேட்டதையும் நம்ம தெரிந்து கொள்ள. அப்ப அதனால இந்த ஐந்து கருவிகளும் அறிவை நாம் அடைவதற்கு இவைகள் கருவியாக உதவியாக நமக்கு இருக்கின்றன. அதனால இவைகளுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியங்கள். அடுத்தது கண்மீந்திரியங்கள், தொழில் புரிகின்ற கருவிகள். இது ஞானத்தை அடைவதற்கு, அறிவை அடைவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது தொழில் புரிவதற்கு கருவியாக அமைந்தவர்கள் ஐந்து கருவிகள். இவர்கள் ரஜோகுண அகங்காரத்தில் இருந்தும் வருகின்றன. ரஜோகுண அகங்காரத்தை வைகரி அகங்காரம் என்று சொல்கிறோம். கருவாய், கருவாய் தான் மண் தத்துவத்தினுடைய, மண் தத்துவம் மண்ணுடைய குணமாக இருக்கிறது. இது முதலே நம்ம சொல்லியிருந்தோம், சுக்கில சுரோலிங்களை வெளிப்படுத்துகிறது கருவாய். அது இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்த குழந்தை பேச்சிற்கும் இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. எருவாய், அது நீர் தத்துவத்தினுடைய காரணமாக இருந்து உடல் உள்ள கழிவுகளை அது வெளிப்படுத்துகிறது எருவாய். கை நெருப்பினுடைய குணமாக, நெருப்பினுடைய தன்மையுடையதாக இருக்கிறது கை. நெருப்பு எரி முழுவதும் இப்படி இப்படி போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுது, கை கொடுக்கவும் வாங்கவுமாக இருக்கிறது. ஆக வடிவுள்ள பொருளை இடமாக கொண்டு வடிவுள்ள பொருளை வாங்கவும் வழங்கவும் உயிர்களுக்கு இந்த கை உதவுகிறது. கால், கால் காற்று என்ன பண்ணுது, எங்க பார்த்தாலும் தளித்துக் கொண்டிருக்கிறது, போக்கு வரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போல கால், நம்மளுடைய கால் என்ன பண்ணுது, ரெண்டுக்கும் கால்னுதான் பேரு, காற்றுக்கும் கால்னு பேரு. நம்முடைய கால ரெண்டும் ஒரே மாதிரியான காரியத்தை, சஞ்சரிக்கின்ற காரியத்தை செய்கிறது, உயிருக்கு போக்குவரவுக்கு பயன்படுகிறது இவ்வாறு. அடுத்தது வாய், இது ஆபாச தத்துவத்துடையமாக இருந்து நாக்கிற்கு ஒலியை, ஒலி ஆகாயத்தான் ஒலி வருகிறது, ஆகாய தத்துவத்துடைய அடையாளமாக இங்கே இருக்கு, குணமாக இருக்கிறது. நாக்கிலிருந்து ஒலி எழுப்புவதற்கு உயிருக்கு இது உதவுகிறது. அடுத்தபடியாக மனம், மனம் என்ன பண்ணுது, பொருள்களை, மனம் என்பது பொருள்களை பற்றுவதற்கு பயன்படுகிறது. எதா இருந்தாலும் போய் பற்றியும், மனதினுடைய இயல்பே பொருளை பற்றுவதுதான். உயிரினுடைய விருப்பாற்றல் செயல்படுவதற்கு இடமாக இருக்கிறது. அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, உடனே என்ன பண்ணா பிடிச்சிடும். அப்புறம்னா அதுக்கு இது வந்து நல்லதா கெட்டதா சமயத்தில் பட்டு அனுபவித்து கூட வரும். சில சமயம் புத்தியை உணர்த்தும். இப்படி எல்லாம் நினைவு சிந்தையில் இருந்த சித்தம் என்ற தத்துவத்தில் இருந்து பழைய அனுபவங்களை கொண்டு வந்து புத்தியால் தீர்மானித்து இதை வேண்டாம்னு மனதளவில் ஒதுக்கலாம். அப்பா முன்னுடைய அனுபவம் அடைஞ்சிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், வேண்டாம் அப்படின்னு அங்கேயே செய்யலாம். அந்த கஷ்டம் இப்பெல்லாம் வராது, இவர் பார்த்துவார் அவர் பார்த்துவார்னு போய் மறுபடியும் விடலாம், விடலாம், அப்படியெல்லாம் நடக்கும். இது மனம் என்ற அந்த காரணம். இப்போ வந்து நம்ம வந்து தன்மாத்திரைகள் தாமத குணத்தில் இருந்து வந்தவைகள், ஞானேந்திரியங்கள் சாத்திய குணத்தில் இருந்து வந்தவைகள், கர்மேந்திரியங்கள் ரஜகுணத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பார்த்தோம், மனமும் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது அந்த கரணங்கள். அந்த கரணங்களை ஒன்று பார்த்துருக்கோம், மனம். அது பற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. எந்த பொருளை தான் பற்றணும்ல, பற்றினா தானே அதுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ கடவுள் மனம் என்ற கருவி அதற்காக படைத்திருக்கிறார். அடுத்தது புத்தி, ஒரு பொருளை பற்றிய நிச்சயத்தன்மை நமக்கு ஏற்படுத்துவதற்கு புத்தி உதவுகிறது. ஒரு பொருளை இது என்ன பொருள் தான் என்று நிச்சயிப்பதற்கு புத்தி உதவுகிறது. அதுக்கடுத்து ஆங்காரம், ஆங்காரம் என்பது நம்ம சாதாரணமாக ஆங்காரம்னா திமிரா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. ஆங்காரம் என்பது ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எழுந்து செயல்பட வேண்டும், அந்த எழுச்சி, அதுக்குதான் ஆங்காரம் என்று பெயர். நிச்சயித்ததை ஒரு புத்தியினால எதை நிச்சயிச்சிருக்குமோ அதன் வழியாக செயல்படுத்துவதற்கு எழுந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு தான் ஆங்காரம்னு பேரு. உருப்பட்டு எழுதுக்கு உயிரின் செயலுக்கு இடமளித்து உதவுவது அந்த எழுத்தி, அதுக்குதான் ஆங்காரம் என்று பெயர். இதற்கு அடுத்தபடியாக சித்தம், அந்த காரணங்கள்ல நான்கு, மனம் பற்றுவதுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, ஆங்காரம் எழுந்து தொழிற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது சித்தம். இந்த சித்தம் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, மனதால் பற்றிய இந்த மூளையை சேர்ந்து கன்சல்ட் பண்ணி உள்ள வச்சுக்குது, மனதால் பற்றிய, புத்தியினால் நிச்சயித்த, ஆங்காரத்தினால் இது செயல்பட வேண்டும் என்று எழுந்த, அதன் நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டு சிந்திப்பதற்கு உயிருடைய நினைவாற்றலுக்கு இது காரணமாக இடமளித்து நிற்கிறது. அப்ப சித்தத்தை தான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்த உடனே இவருடைய நண்பர் அப்படின்னா அவரை பத்தி ஒரு அபிப்பிராயம் நமக்கு உருவாகுது. இவர் வரும்பொழுதே நம்மகிட்ட கடன் கேட்க வர்றார் அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிடுது. அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், வாங்கினா இவர் கொடுக்க மாட்டார், இப்ப வாங்கறது தான் வர்றார், அப்ப அவர் கேட்டா என்ன பதில் சொல்லலாம், எல்லாம் நம்முடைய அனுபவங்கள்ல இருந்து அந்த தொகுத்து முடிவு பண்ணி வந்துடும். வெளியில வந்துடும், வந்தவொடனே வாங்க வாங்க உட்காரு காப்பி பிடிங்க எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கும் பொழுது இல்லைங்க இப்பதாங்க கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முடிவு வந்தா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்ப சித்தத்தில் எல்லாவற்றையும் அடுக்கி வச்சிருக்கிறோம். அந்த புதுசா வர்றதுக்கு அதுல போட்டு ஒரு கடை கடைஞ்சு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு நம்ம வந்து செயல்படுவோம். இப்ப சித்தம் அதற்கு நினைவாற்றலை வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு அது ஆங்காரத்தால் அதாவது மனதால் பற்றிய புத்தியால் நிச்சயித்த ஆங்காரத்தால் ஒழுபட்டு எழுந்த அந்த உணர்வை அந்த நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு சிந்திப்பதற்கு உயிரின் நினைவாற்றலுக்கு இடம் கொடுத்து உதவுகிறது. இப்படி அந்த கரணங்கள் நமக்கு உதவுகின்றன. இப்ப அந்த கரணங்கள் இப்ப எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். எதை பார்த்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா 24 தத்துவங்களும் எவ்வாறு உதவுகின்றன. என்னென்ன 24 தத்துவங்கள்? அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரியங்கள் 5, பூதங்கள் 5. ஆக மொத்தம் 24 தத்துவமும் உடல்ல அமைந்து நமக்கு என்னென்ன உதவிகளை